لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء الا الجنه او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் முத்தகீன்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகபரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தக்வாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இப்படியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே மாதங்களில் சிறந்த மாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் இஸ்லாத்தின் இறுதி கடமையா புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய மாதம் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா 12 மாதங்களை படைத்து மனிதனுடைய வாழ்வை மனிதன் கச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மாதங்களை எங்களுக்கு தொகுத்து அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் மாதங்களிலே சில பிரபல்யமான மாதங்களை ஹஜ்ஜுக்குரிய மாதமாக அல்லாஹ் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் என்று சொல்லுகின்ற போது கடந்த ஷவ்வாலுடைய மாதம் நாம் இருக்கக்கூடிய துல்கஅதாவுடைய மாதம் வர இருக்கின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 3 மாதங்களும் தான் ஹஜ்ஜுக்குரிய மாதங்களாக அல் குர்ஆனிலே எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் இஸ்லாம் என்கின்ற கட்டிடம் 5 தூண்கள் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து. அதில் இறுதியான கடமைதான் ஹஜ் என்கின்ற முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா இந்த கடமையை வாழ்நாளில் ஒரு தடவை செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டு அதனை பரலாகவும் ஆக்கி வைத்திருக்கின்ற ஒரு கடமையை நாங்கள் பார்க்கின்ற போது, வாழ்க்கையில் ஒரு தடவை செய்கின்ற இந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை நாம் ஏற்கனவே ஹஜ் செய்து விட்டோமா, அதனை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஹுத்பா இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிமார்களில் சிரேஷ்டமானவர்கள் அல்லாஹுடைய அன்பை நெருக்கத்தை பெற்றுக் கொண்டதன் காரணமாக வத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹுடைய கலீல் உற்ற நண்பன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள் தான். எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு தந்தை என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு, கலீலுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அல்லாஹுடைய உற்ற நண்பர் என்ற சிறப்பு பெயரை அல்லாஹு தஆலா சூட்டியிருக்கிறார். ஏன் இந்த பெயர் இவர்களுக்கு வைக்கப்பட்டது என்கின்ற வரலாறை நாங்கள் தெரிந்திருந்தாலும் அதனை இந்த இடத்திலே ஞாபகம் ஓட்டுவதும் சிந்திப்பதும் எங்களுடைய சிந்தனைக்கு நாம் இதனை எடுத்துக்கொள்வதும் இந்த காலத்திற்கு சிறந்தது என்பதனை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிகாஹ் முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாலிஹான அன்பான இரக்கமான ஒரு மனைவியை நீ எனக்கு மனைவியாக தருவாயாக, எங்களுக்கு பிறக்க இருக்கின்ற சந்ததிகளை குழந்தைகளை பிள்ளைகளை உனக்கு வழிபடக்கூடியவர்களாக, குர்ரத அயுன் எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நியதியின் பிரகாரம் விருப்பத்தின் பிரகாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிக்காக முடிக்கிறார்கள். பல்லாண்டு காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவியாக இப்போது இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தை பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கணவன் மனைவியாக துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். காலம் நேரம் வருகின்ற போது அல்லாஹு தஆலா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தையை கொடுத்து சந்தோஷமாக நன்மாராயன் கூறினார். அந்த ஆண் குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயினுடைய மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், தாயுடைய மார்பகத்திலிருந்து பால் குடிக்கக்கூடிய பருவத்தை இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தையாக இருக்கிறார்கள். பால் குடி மறக்காத பச்சிலம் குழந்தை. இப்போதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிமே உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பச்சிலம் குழந்தையையும் பள்ளத்தாக்காக இருக்கின்ற மக்காவுடைய பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு சாலிஹான அடியாராக இந்த உலகத்திலே திகழ்ந்தார்கள். ஏன், எதற்கு என்ற கேள்விகளோ மறுப்பேதும் இல்லாமல் தன்னுடைய மனைவியை அழைக்கிறார்கள், பச்சிலம் குழந்தையும் எடுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த குறித்த பள்ளத்தாக்கை நோக்கி வருகிறார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே யாருடைய நடமாட்டமும் கிடையாது, மனித ஜீவராசியில் யாரும் இல்லை, ஏனைய உயிரினங்கள் இல்லை, பச்சை செடிகள் கொடிகள் ஒன்றும் கிடையாது. ஏன், குடிப்பதற்கு வாழ்வதற்கென்று தண்ணீரினுடைய வசதியும் அங்கே கிடையாது. அந்த இடத்திலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலையும் விட்டு விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய் பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய வயிற்றுப்பசிக்காக தண்ணீரையும் கொஞ்சம் ஈத்தம்பழத்தையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளையை குறித்த இடத்திலே விட்டு விடுகிறார்கள். நாம் இன்று பார்க்கக்கூடிய கஅபாவுக்கு அருகாமையிலே தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் நடந்து செல்லுகிறார்கள். மனைவியின் பிள்ளையுடைய முகங்கள் மறைகின்ற வரைக்கும் நடந்து செல்லுகிறார்கள்.
காபாவை திரும்பி பார்க்கிறார்கள், தன்னுடைய மனைவியோ பிள்ளையோ கண்ணுக்கு தெரியவில்லை. காபாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியதி பிவாத், எங்கள் இறைவா என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் இந்த பள்ளத்தாக்கிலே நான் விட்டிருக்கிறேன். அது எப்படியான இடம் தெரியுமா? ஗ைரிதி ஸர்இன் இந்த பைதிகல் முஹர்ரம், கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த உன்னுடைய வீட்டின் அருகிலே என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் நான் விட்டுவிட்டு வருகிறேன். ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, எதற்காக என்னுடைய குடும்பத்தாராகிய மகனையும் என்னுடைய மனைவியையும் விட்டிருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் உன்னை தொழுவதற்காக. ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன்னாஸ், மனிதர்கள் அதன் பக்கமாக செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை, ஒரு ஆசையை, ஆர்வத்தை அல்லாஹ் மனித உள்ளங்களிலே நீ போடுவாயாக. தஹுவி இலைஹிம், மக்கள் அதன் பக்கமாக செல்வார்கள். வர்ஸுகுஹும் மினத் தமராத், அங்கு வருகின்றவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பழ வகைகளை கொண்டு, கனி வர்க்கங்களை கொண்டு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக. லஅல்லஹும் யஷ்குரூன், இவை எல்லாவற்றுக்குமாக அங்கே வருகின்றவர்கள் உண்பார்கள், பசியை தீர்ப்பார்கள், தாகம் தீர்ப்பார்கள், உன்னுடைய ஆலயத்தை வணங்குவார்கள், இவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை கொண்டு உனக்கு ஷுக்கூர் செய்வார்கள், நன்றி செலுத்துவார்கள் என்ற ஒரு ஆழமான கருத்துக்களையுடைய துஆவை கேட்டுவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே இருந்து சென்று விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பயணத்திற்காக கொண்டு வந்த தண்ணீரும் முடிந்து விடுகிறது. பச்சிலம் குழந்தையோ பசியினால் துடித்துக் கொண்டிருக்கிறது. தாயினுடைய மார்பகத்திலே ஊற்றெடுத்துக் கொண்டிருந்த பாலும் அங்கே வற்றி விடுகிறது. இப்போது குழந்தை பசியினாலும் தண்ணீர் தாகத்தினாலும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலேதான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருகில் இருக்கின்ற ஸஃபா மலையின் மீது ஏறுகிறார்கள். சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா? பிள்ளையினுடைய நாவு வறண்டிருக்கிறது, காய்ந்திருக்கிறது, கொஞ்சம் குடித்துக் கொள்வதற்கு தண்ணீர் சொட்டு கொஞ்சம் எடுத்துக் கொள்ள முடியுமா? சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், எங்கும் இல்லை. அடுத்த திசையிலே பார்க்கிறார்கள், தூரத்தில் இன்னும் ஒரு மலை குன்று தெரிகிறது. விரங்குகிறார்கள், ஓடோடி வருகிறார்கள், அந்த திசையிலே எங்காவது இருக்குமா என்று ஓடி பார்க்கிறார்கள். அதுதான் மர்வாவுடைய மலை, அங்கும் ஏறி பார்க்கிறார்கள், சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்படியாக ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே 7 முறைகள் ஓடுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்படியாக அந்த தாய் தண்ணீர் தேடி 7 முறைகள் ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே ஓடிய அந்த அமலைத்தான் ஸஹி, தொங்கோட்டம் என்று இஸ்லாமிய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களும் உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்களும் அந்த கடமையை நிறைவேற்றுவதை பரலாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 7வது தடவை ஓடுகின்ற வேளையிலே மர்வா மலையிலே அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற போது திடீரென வித்தியாசமான ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்னவோ ஏதோ என்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்று பதறியடித்தவளாக பெற்றெடுத்த உள்ளவல்லவா, உடனே மர்வாவின் மலையிலிருந்து இறங்குகிறார்கள். ஓடோடி தன்னுடைய பச்சிலம் குழந்தையின் பக்கம் ஓடி வருகிறார்கள். என்ன ஆச்சரியம், அந்த பச்சிலம் குழந்தையுடைய காலின் பாதத்தில் இருந்து நீர் அப்படியே பொங்கி வழிகிறது, ஊற்றெடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது என்ன சத்தம் தெரியுமா? எந்த சத்தத்தை கேட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வந்தார்கள் தெரியுமா? வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பல இறக்கைகளில் ஒரு இறக்கையினால் அந்த இஸ்மாயிலுடைய கால் பாதத்திலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடி அடித்தார்கள் என்றும், இன்னும் ஒரு அறிவிப்பின் பிரகாரம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய காலின் குதிகாலினால் அந்த நிலத்திலே உதைத்தார்கள், அப்படியே அடித்தார்கள். இந்த அடியின் நிமித்தமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்திலிருந்து தண்ணீர் அப்படியே பீறிட்டு பாய்கிறது. இந்த அருங்காட்சியை கண்ட தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே ஒரு தடாகத்தை போல வந்திருக்கின்ற தண்ணீர் வழிந்து ஓடிவிடாமல் வளைத்து அவர்கள் அதற்கு ஒரு கட்டை கட்டுகிறார்கள். அந்த தண்ணீர் ஓடவில்லை, ஜம்ஜம் நீரை நீ வற்றி விடாதே, ஆங்காங்கே ஓடி விடாதே, இந்த இடத்திலே நீ நிறுத்திக்கொள் என்று அதற்கு அணை கட்டுகிறார்கள். இந்த நேரத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலினுடைய தாய் ஹாஜருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த தண்ணீருக்கு அணை கட்டி அதனை அப்படியே மட்டுப்படுத்தவில்லை என்றால், ஐனம் முஈனாம், இந்த உலகமெல்லாம் ஜம்ஜம் நீரால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கும், எனவே அல்லாஹ் அந்த ஹாஜருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த இடத்தை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள், அதனை கட்டுப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அந்த ஜம்ஜம் அந்த இடத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டது. எனவே அந்த தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியாக அந்த இடத்திலே தண்ணீர் வந்ததற்கு பிறகு எங்கு பார்த்தாலும் மக்கள் ஜன நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறது. ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தார்கள் அந்த இடத்திற்கு வழிப்பயணமாக வருகிறார்கள். பறவைகள் பட்சிகளுடைய கீச் கீச் என்ற சத்தம் கேட்கிறது. அந்த கோத்திரத்தார்கள் அவதானிக்கிறார்கள், ஓஹோ இங்கே தண்ணீர் இருக்கிறது, பறவைகள் பட்சிகள் எல்லாம் சுற்றித் திரிகிறது என்று அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஜம்ஜம் கிணத்தை நோக்கி வருகிறார்கள். என்ன ஆச்சரியம், அங்கே ஒரு அழகான பிள்ளையோடு ஒரு தாய் இருந்து கொண்டிருக்கிறாள். வந்து கேட்கிறார்கள், இந்த இடத்திலே நாங்களும் தங்கிக் கொள்ள முடியுமா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், உங்களுக்கு தங்கிக் கொள்ள முடியும், இந்த இடத்திலே நீங்களும் எங்களோடு வாழ்ந்து கொள்ளலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏதோ ஒரு மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பரம்பரை பரம்பரை அரபிகளாக இருந்ததனால் அரபு மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சகஜமாக பழகுகிறார்கள், சிரித்து ஓடியாடி விளையாடுகிறார்கள். அவர்களைப் போல அரபு மொழியை கற்றுக்கொள்வதிலே படித்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பருவத்தை வாலிப பருவத்தை அடைகின்ற வேளையிலே தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுக்கு அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த துர்ஹம் கோத்திரத்தில் இருக்கின்ற ஓர் பெண்ணை நிக்காக முடித்து இப்போது தனி குடும்பமாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான உணவை எடுத்துக் கொள்வதற்காக உணவு தேடி வீட்டை விட்டு புறப்படுகிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு வயோதிபர் வருகிறார், வந்து கேட்கிறார், உங்களுடைய வீட்டுடையார் எங்கே? அந்த பெண் சொல்லுகிறாள், எங்களுக்கு தேவையான உணவுகளை தேடிச் சென்றிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையை பற்றியா கேட்கிறீர்கள்? மிகவும் கஷ்டமாக, மிகவும் சிரமமாக ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை அதிருப்திப்பட்ட நிலையில், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஒரு முறைப்பாடாக ஒரு குறையாக அந்த மனைவி சொல்கிறாள். அந்த வயோதிபர் சொல்லுகிறார், உங்களுடைய கணவர் வந்தால் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், இன்னும் ஏதாவது நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கிறீர்களா? அந்த வயோதிபர் சொல்லுகிறார், உங்களுடைய கணவன் வந்தால் உங்களுடைய வீட்டின் வாசலை மாற்றிக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அந்த வயோதிபர் அந்த இடத்திலே இருந்து சென்று விடுகிறார்கள். சற்று நேரம் கழித்து வீட்டு தலைவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். மனைவியுடைய முகத்திலே மாற்றம் தென்படுகிறது. என்ன மாற்றம்? யாரேனும் வந்தார்களா? என்ன உங்களுக்கு கூறினார்கள்? சொன்னார்கள், ஒரு வயோதிபர் வந்தார், முகத்தை பார்த்தாலே அழகாக இருந்தது. அவர் மிகவும் வயோதிபர், மிகவும் அனுபவசாலி, அறிவார்ந்தவர். அவருடைய முகத்திலே ஏதோ ஒரு ஒளி வீசுகிறது. அப்படியான ஒரு வித்தியாசத்தை அந்த வயோதிபருடைய முகத்திலே நான் பார்த்தேன். அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தான் எங்கே சந்தோஷம் இருக்கிறது என்ற குறையை நான் சொன்னேன். மீண்டும் என்ன சொன்னார்? உங்களுக்கு சலாம் சொன்னார், வீட்டின் வாசலை மாற்றி அமைக்குமாறு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் மனைவியை பார்த்து, அந்த வயோதிபர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். வீட்டின் வாசலை மாற்றி அமைக்க சொன்னதேன், உன்னை தலாக் சொல்லி வீட்டுக்கு வழியனுப்பி வைக்குமாறு என்னுடைய தந்தை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். நான் உன்னை விவாகரத்து செய்துவிட்டேன், நீ உன்னுடைய குடும்பத்தோடு சென்று வாழ்ந்து கொள் என்று தன்னுடைய மனைவியை வழியனுப்பி வைக்கிறார்கள். சற்று காலம் கழிகிறது, மீண்டும் அதே வயோதிபர் மீண்டும் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கதவை தட்டுகிறார்கள். ஒரு பெண் வருகிறாள், வந்த முகத்தோடு உள்ளே வாருங்கள் என்று அந்த வயோதிபரை, அந்த முதுமையானவரை பார்த்து உள்ளே அழைக்கிறாள். உங்களுடைய வீட்டுடையார் எங்கே? எங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வெளியே சென்றிருக்கிறார். அப்படியா? அவர் வந்தால் என்னுடைய சதாத்தை சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த மனைவி சொன்னால், அல்ஹம்துலில்லா, அல்லாவுக்கே புகழனைத்தும், அல்லாஹ் எங்களை சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறான். உங்களுடைய பிரதான உணவு என்ன? அந்த பெண் சொல்லுகிறாள், இறைச்சியும் தண்ணீரும் தான் எங்களுடைய பிரதான உணவு. அப்படியா? அல்லாஹ் அந்த இறைச்சியிலும் அந்த தண்ணீரிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று பரக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய துஆவை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய கணவன் வந்தால் வீட்டின் வாசல் நன்றாக இருக்கிறது, அதனை மாற்ற வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அந்த வயோதிபர் அந்த இடத்தில இருந்து நகர்ந்து சென்று விடுகிறார்கள். நேரம் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஏதாவது விசேஷம் உண்டா? சொன்னார்கள், வயோதிபர் வந்தார், எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார், எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் திருப்திகரமாக சந்தோஷமாக தந்திருக்கிறானே, நான் நன்றாக சொன்னேன். வேறு என்ன கூறினார்? உங்களுக்கு சலாம் சொன்னார், மேலும் எங்களுடைய வீட்டின் வாசல் நன்றாக இருக்கிறதாகவும் அதனை மாற்ற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு எந்த வயோதிபர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டு குடும்ப வாழ்க்கைக்காக துஆ செய்திருக்கிறார்கள். நீ தான் எனக்கு பொருத்தமான சாலிஹான மனைவி, உன்னை விவாகரத்து செய்து விட்டு விடாமல் என்னோடு வைத்துக் கொள்ளுமாறு என்னுடைய தந்தை எனக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் என்று தன்னுடைய மனைவியை பார்த்து விளக்கம் சொல்லுகிறார்கள். காலம் செல்லுகிறது. ஒரு நாள் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வீட்டிலே இருக்கின்ற போது அதே வயோதிபர் தள்ளாடுகின்ற வயதிலே அடர்ந்த தாடியோடு நரைத்த முடியோடு வருகிறார்கள். தன்னுடைய மகன் இஸ்மாயிலை பார்த்து சலாம் சொல்லுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இவர்தான் என்னுடைய தந்தை என்று ஒரு தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். தந்தையும் மகனுமாக சேர்ந்து கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு, எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு பிறகு மகனும் தந்தையுமாக சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். இப்போது தந்தை கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மகனே எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்ன உதவி நான் செய்ய வேண்டும்? சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாஹ்வை கட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், கட்டுகின்ற வேலையை நான் ஆரம்பிக்க போகிறேன், நீ எனக்கு உதவி செய்வாயா? மகன் சொல்லுகிறார், நாம் இருவரும் சேர்ந்து கட்டுவோம் என் அருமை தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கைகளிலும் தோள்களிலும் ஆங்காங்கே இருக்கின்ற கற்களை சுமந்து சுமந்து கொண்டு வந்து தன்னுடைய தந்தையுடைய கையிலே கொடுப்பார்கள். தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கற்களை வைத்து கட்டிக்கொண்டே வருகிறார்கள். கஅபாவின் சுவரும் கட்டிடமும் உயர்ந்து கொண்டே செல்லுகிறது. ஒரு பகுதிக்கு மேலால் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை. ஒரு கல்லின் மீது ஏறுகிறார்கள். அந்த கல்லின் மீது என்ன ஆச்சரியம்! சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைகள் உயர உயர கட்டிடங்கள் உயர்கின்ற அளவுக்கு அந்த கல் ஓர் ஆச்சரியமாக அவர்களுக்கு உதவி செய்து உயர்ந்து கொண்டே சென்றது. அந்த கல்லு தான் மகாம் இப்ராஹிம், ஆச்சரியமான ஒரு கல்லாக அன்று அவர்களுக்கு உதவி செய்தது. அந்த கல் இன்றும் கஅபாவுக்கு அருகாமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகின்ற இடமாக நீங்கள் அதனை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற அளவுக்கு அந்த கல்லுக்கு ஒரு ஆச்சரியமான வரலாறு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து காபாவை கட்டுகிறார்கள். தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிக்கின்ற வேளையிலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். தந்தையும் மகனுமாக, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், நாங்கள் கட்டின இந்த கட்டிட வேலையை, காபாவின் வேலையை, யா அல்லாஹ், எங்களிடத்தில் நீ கபூல் செய்வாயாக, நாங்கள் கட்டியதை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் சொன்னான், இப்போது உங்களுடைய கடமை முடிவடையவில்லை, இன்னும் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இப்ராஹிமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இன்னும் என்ன கடமை யா அல்லாஹ் நான் உனக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் இந்த கஅபாவின் பக்கமாக ஹஜ் செய்ய வருமாறு இப்ராஹிமே நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நாம் இருப்பது மலைகள் சூழ இருக்கின்ற ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறோம், இங்கிருந்து நான் ஹஜ்ஜிக்காக உலக மக்களை எவ்வாறு அழைக்க முடியும்? யா அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அழைப்பது உங்கள் கடமை, மக்களின் காதுகளிலே எட்டி வைப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். நாம் ஒருவரும் இந்த உலகத்திலே அன்று பிறக்கவில்லை, நாங்கள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹிலே உயிர்களாக ரூஹுகளாக தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்ய வாருங்கள் என்று காபாவின் பக்கமாக ஹஜ்ஜின் அழைப்பை சொன்னபோது அல்லாஹு தஆலா நாடிய மக்களுடைய காதுகளிலே ஹஜ்ஜின் அழைப்பை அல்லாஹ் போட்டான். யாருடைய காதுகளில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹஜ்ஜிக்கான அழைப்பு யாருடைய காதுகளிலே போய் சென்றடைந்ததோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நிச்சயமாக அந்த இடத்திற்கு அழைத்தே ஆகுவான். எத்தனை தடவைகள் விழுந்ததோ அத்தனை தடவைகள் செல்லுவார்கள் என்பதனை அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்திற்கான விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து ஒரு குடும்பமாக செய்த தியாகத்தின் அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். அங்கு சென்றால், எங்கு சென்றாலும், எதனை பார்த்தாலும் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை நம்மால் பார்க்க முடியும். கலங்காத கண்கள் கலங்கும், கலங்காத கல்விகள் கலங்கும். அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து துஆ கேட்கின்ற இடங்களிலே எல்லாம் அவர்கள் அனைவர்களுடைய தியாகத்தின் வரலாறை நம்மால் பார்த்துக் கொள்ள முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், நான் உங்களை என்னுடைய நண்பராக, என்னுடைய கூட்டாளியாக, ஹலீலாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னபோது மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், அவரிடத்திலே பல செல்வங்கள் இருக்கிறது என்பதற்காகவா நீ அவரை உன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா சொன்னான், இல்லை, நீங்கள் இருவர் அவரிடத்திலே செல்லுங்கள், அவருடைய வாழ்க்கை சத்தி நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள், உற்று நோக்கி பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் அவரை ஹலீலாக தெரிவு செய்தேன். இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள், மனித ரூபத்திலே வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது உட்கார்ந்திருக்கிறார்கள். அவரை சூழ பல ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஆங்காங்கே புற்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பாளனாக உட்கார்ந்திருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு மலக்குமார்களும் சுத்தூஹுன் குத்தூஸுன் ரப்புனா வரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூ என்ற தஸ்பீகை சொன்னதுதான் தாமதம். கல்லில் இருந்து குதித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதர்களிடத்தில் ஓடி வருகிறார்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? மீண்டும் அந்த கலிமாவை சொல்லுங்கள். என்னுடைய ரப்புக்கு மிகவும் விருப்பமான ஒன்று, எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்று, மீண்டும் அதனை சொல்லுங்கள், என்னுடைய காதுகளால் கேட்க வேண்டும். அந்த இரண்டு மனிதர்களும் சொன்னார்கள், வெறுமனே சொல்ல முடியாது, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு நன்கொடையாக அன்பளிப்பாக வழங்குவீர்களேயானால் மீண்டும் இந்த கலிமாவை சொல்லுவோம். ஓ இதோ இருக்கிறது என்னுடைய ஆட்டு மந்தைகளை அரை பகுதியை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் இந்த கலிமாவை மீண்டும் சொல்லுங்கள். சொல்லுகிறார்கள், மீண்டும் சொல்லுகிறார்கள், என்னுடைய ஆட்டு மந்தைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன், மீண்டும் இந்த கலிமாவை உங்களுடைய வாய்களால் சொல்லுங்கள் என்று சொன்ன போது கேட்கிறார்கள், மீண்டும் சொல்லுகிறார்கள், மீண்டும் கேட்கிறார்கள். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், மீண்டும் சொல்லுங்கள், நான் கேட்க வேண்டும். இப்போது சொன்னார்கள், உங்களிடத்தில் எங்களுக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லையே, எல்லா ஆடுகளையும் மந்தைகளையும் எங்களுக்கு நீங்கள் நன்கொடையாக தந்து விட்டீர்களே, நீங்கள் என்னதைத்தான் இப்போது எங்களுக்கு தரப்போகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருந்த அன்புக்கு ஈடு இணை இருக்கிறதா? சொன்னார்கள், ஆயிரக்கணக்கான ஆடுகளை மாத்திரம்தானே நான் உங்களுக்கு தந்தேன், அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனை மேய்ப்பாளனை நான் உங்களுக்கு தரவில்லையே, அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளனாக நானே இருந்து கொள்கிறேன். அல்லாவுக்கு விருப்பமான எனக்கு விருப்பமான இந்த கலிமாவை மீண்டும் சொல்லுங்கள். சொல்லுகிறார்கள், சுப்போகும் குத்தூசும் ரப்புனா அவரப்புல் மலாஇக்கத்து வர்றோம். இந்த இரண்டு மலக்குகளும் ஆச்சரியப்பட்டு போனார்கள், அல்லாஹ் மீது எல்லை கடந்த அன்பா இரக்கமா, அல்லாஹ் சரியான ஆளைத்தான் தெரிவு செய்திருக்கிறான் போடுகிறார்கள். சொன்னார்கள், சுபஹானக், யா அல்லாஹ், நீ ரொம்ப தூய்மையானவன், நீ ரொம்ப ஆச்சரியமானவன், நீ ரொம்ப பரிசுத்தமானவன், உன்னுடைய ஆழமான அறிவை தெரியாமல் நாம் குறைபட்டு விட்டோம், நீ சரியான ஒரு நபியைத்தான் உன்னுடைய ஹலீலாக தெரிவு செய்திருக்கிறாய் என்று சொன்ன போது அல்லாஹு தஆலா சொன்னான், அந்த ஹலீலை நான் இதற்காக மட்டும் நான் என்னுடைய நண்பராக எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களை அவர்களுடைய எதிரிகள் இப்ராஹிமை நெருப்பு கிடங்கிலே போட்ட போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தும் கேட்கிறார்கள், இப்ராஹிமே உங்களுக்கு நாம் என்ன உதவி செய்ய வேண்டும்? சொன்னார்கள், உங்கள் இருவருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அல்லாஹ் உங்களையும் எங்களையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருப்பான், அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், உங்கள் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹின் மீது வைத்திருந்த அன்பு, இதனுடைய எல்லைக்குத்தான் இந்த உலகத்திலே காரணங்கள் அடையாளங்கள் இருக்கிறதா? இப்ராஹிம் அவர்கள் இப்படியாக நெருப்பின் கிணத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை மாத்திரம் தேடுகிறார்கள், இதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஹலீல் என்கிற அந்தஸ்தை கொடுக்கிறான். மூன்றாவது என்ன தெரியுமா, தன்னுடைய அன்பான குழந்தையை அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அறுக்க துணிந்தார்களே, இதனுடைய காரணத்தினாலும் நான்காவது பண்புதான், எந்த விருந்தாளிகள் எந்த நேரத்தில் எப்போது வந்தாலும் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி உபசரிக்கக்கூடிய பண்பு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த நான்கு பிரதான அம்சங்களை காரணிகளை வைத்துத்தான் அல்லாஹ் சொன்னான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உலகத்திலே எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்கள், எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்து, ஹலீல் நண்பன் நேசன் என்கின்ற அந்தஸ்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் மிஅராஜ் சென்ற போது இந்த உம்மத்துக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள், மீண்டும் ஒரு காணிக்கை எங்களுக்கு சொன்னார்கள், என்ன தஸ்பீஹ் தெரியுமா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், கலிமா தம்ஜீத் மூன்றாம் கலிமாவை இந்த உம்மத்துக்கு கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த தஸ்பீஹை இந்த மூன்றாம் கலிமாவை யார் ஒருவர் ஒரு தடவை சொல்ல அவருடைய சுவர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்பட்டு அவருடைய சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எண்ணற்ற பல சேவைகள் இந்த தீனுக்காக இந்த இஸ்லாத்தின் மார்க்கத்திற்காக செய்தவர்கள் தான் ஹலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இதன் காரணமாகத்தான் ஹஜ்ஜுடைய முழு வடிவமும் அன்னாருடைய குடும்பத்தை சென்றடைகிறது. ஹஜ்ஜுடைய கடமைக்காக இந்த ஆண்டு செல்வதற்காக ஆயத்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே சென்றவர்கள், இவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு ஹதீஸை நான் இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மபரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஹஜ்ஜிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று ஹஜ்ஜுன் மஹ்ரூர், நன்மைகள் நிறைந்த அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ், இதற்கு கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுப்பது சுவர்க்கம் தான், சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி ஒன்றையும் அல்லாஹ்வால் கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு நான் உயர்வான மேலான ஹஜ்ஜை வைத்திருக்கிறேன், நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், அந்த ஹஜ்ஜின் மூலமாக சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஹதீஸை சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், நாம் ஹஜ் செய்கிறோம், அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் குறையில்லாத ஹஜ்ஜாக, நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு ஒரு முக்கியமான கேள்வி என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஹஜ் நன்மைகள் நிறைந்த மப்ரூரான ஹஜ்ஜாக இருக்க வேண்டுமா? மூன்று அமல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒன்று இத்ஆமு தஆம், மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பசித்தவர்கள், ஏழைகள், எளியவர்கள், அநாதைகள், இப்படியாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நீங்கள் உணவளிக்கக்கூடிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இரண்டாவது வதீபுல் கலாம், நல்ல பேச்சுக்கள் பேச வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோய் சொல்லி திரிவது, மனித உள்ளங்களை புண்படுத்துகின்ற தூஷண இழிவான வார்த்தைகளை பேசுவது, இப்படியான பொறாமை போன்ற கெட்ட தன்மைகளில் இருந்து உங்களுடைய உள்ளமும் நாமும் சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹும் ரசூலும் விரும்பாத பேச்சுக்கள் எங்களுடைய அமல்களை பாத்திலாக்கிவிடும். எனவே நல்ல பேச்சுக்களை பேசுவது எங்களுடைய ஹஜ் மப்ரூராக ஆகுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக வயிஃப்ஷா உஸ்ஸலாம், அதிகம் அதிகமாக தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லிக் கொள்வது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜை நிறைவேற்ற ஆயத்தமாக உள்ளவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூரானதாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த மூன்று பிரதான அமல்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் நீங்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறீர்களா? செய்த ஹஜ்ஜை மௌத்து வரைக்கும் பாழ்படுத்தி விடாமல், பாத்திலாக்கி விடாமல் இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமான இந்த மூன்று அமல்கள், முதலாவதாக நல்ல பேச்சுக்களை பேசுவது, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லிக் கொள்வது, அதிகம் அதிகமாக உணவளிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இந்த மூன்று பிரதான அமல்களும் உங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூரானதாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்க செய்யும் என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த வருடம் யார் யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஆசை ஆர்வத்தோடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுடைய பயணத்தை ஹஜ்ஜுடைய அமலை யா அல்லாஹ் லேசானதாகவும் பாதுகாப்புள்ளதாகவும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய ஹஜ்ஜை ஹஜ் மப்ரூரானதாக நீ அங்கீகரித்தல்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரலை வாழுகின்ற அந்த மருகங்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹமத் செய்வாயாக. நாங்களும் ஒரு நாள் உன்னை சந்திக்கக்கூடிய மரண தருவாயிலே கலிமா ஷஹாதாவை மொழிந்து உன்னுடைய மேலான திருப்தியை பெற்ற நிலையில் சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய கண்ணியமான மௌத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. நமது நாட்டு முஸ்லிம்களுக்கும் உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பினை கொடுத்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான மக்களையும் குடும்பத்தையும் நல்ல சந்ததியும் நமக்கு தந்தல்வாயாக. வா ஆகு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.